إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات فإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا أو لامرأة يصيبها فقد هجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலஹு மனவாலஹு நம்முடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபத்துகள் ஏராளம். இந்த ஞாபத்துகளையெல்லாம் அளப்போம் என்றிருந்தால், மட்டிடுவோம் என்றிருந்தால் இதை அளக்க முடியாது, மட்டிட முடியாது. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபத்துகளை நீங்கள் அளப்பீர்கள் என்றிருந்தால், கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க என்றிருந்தால் அது உங்களால் எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அல்லாஹுடைய ஞாபத்துகள் ஏராளம், அல்லாஹுடைய அருக்குறைகள் ஏராளம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறுக்குடைகளுக்குரிய நன்றி, அதற்குரிய சுக்குர், அதற்குரிய நன்றி கடனை எம்மால் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமாக கேட்கிறான், உனக்கு தந்த ஞாமத்துகள் எப்படிப்பட்ட அருள் ஞாமத்துகள் இருக்கிறது. கண் ஒரு ஞாமத், காது ஒரு ஞாமத், பேசுறது ஒரு ஞாமத், இப்படியாக ஏராளமான அறுக்குடைகள் ஞாமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். قل ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا இந்த வீட்ல ஐந்து புள்ளைகள் இருக்காங்க. நாலு புள்ளைக்கு காது கேக்குது, கண் பாக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு புள்ளையோட நிலைமை மட்டும் மறுபக்கமாக இருக்கும் என்றிருந்தா ஒரு உம்மை வாப்பட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாலு பேருடைய கண் பாக்குது மாஷா அல்லாஹ், நாலு பேருடைய காது கேக்குது, ஒரே ஒரு புள்ளிட காது கேட்கதில்லை, ஒரே ஒரு புள்ளிட கண் பார்க்கதில்லை, இந்த உம்மை வாப்பட ஹாலத் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உனக்கு தந்திருக்கக்கூடிய கேள்வி, செவிப்புலன், பார்க்கக்கூடிய பார்க்கும் தன்மை, பார்க்கக்கூடிய பார்வை சக்தி, பேசக்கூடிய பேச்சாற்றல், இவைகள் அனைத்தும் என்னுடைய ஞானத்துகள், என்னுடைய அருக்குடைகள். கலீலம்மா துஷ்குரூன், நீங்க இதுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? நீங்க இதுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? அல்லாஹுடைய ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்த எதிர்பார்க்கிறான். ஆனா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே,
ஒத்தந்த காது கேட்கதில்ல. உலகத்தில் 60 வருஷம் செவிடனாக வாழ்ந்துட்டு அவன் மௌத்தானாலும் நஷ்டவாளி அல்ல, நல்லவனாக மௌத்தாகினால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். காது கேட்கு கண் பார்க்கதில்ல, குருடனாக வாழ்றான், ஆனா உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்துட்டான். அப்துல்லாஹி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு போல கண் பார்க்கதில்ல, கண் ரெண்டும் குருடாக இருக்குது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தன்னுடைய பின்ன காலத்தில் தன்னுடைய கண் பார்வையை இழந்தாங்க, ஆனா சொர்க்கத்தில் மேல் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தந்த நியமத்துகள்ல ஒரு நியமத்து இருக்குது, ஆக பெரிய நியமத். அந்த நியமத்து உலகத்தில் கிடைக்காவிட்டா இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பிறகுள்ள வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக மாறிவிடும். அந்த நியமத்து இல்லை என்றிருந்தா இந்த உலகத்துக்கு மேலுள்ள வாழ்க்கையும் நரகலோகம், நரகலோகத்துடைய வாழ்க்கையாக மாறும். அதனால தான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த நியமத்து இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்கள் நோயிலையும் மக்கள் சஞ்சலத்திலையும் மக்கள் அல்லாவுக்கு மாறு செய்வதிலையும் தன்னை தடைசியாக பைத்து தற்கொலை செய்து கொள்றதிலையும் மக்கள் ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய தீனுல் இஸ்லாத்தின் மக்கள் கிடைத்த ஹிதாயத். எங்களுக்கு ஹிதாயத் அல்லாவின் புறத்திலிருந்து எங்களுக்கு தரப்பட்ட வழிகாட்டல், கைடன்ஸ். இதுக்கு நாங்கள் சொல்வோம் இஸ்லாம் என்பதாக. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம், எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாத்தை எங்களுக்கு மார்க்கமாக, எங்களுக்கு ஷரீஅத்தாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முறை நடைமுறையாக ஆக்கி தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி நாங்கள் அல்லாவை புகழ்வோம். காரணம் என்று சொன்னா, இஸ்லாம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான வாலிபர்களே, யாருடைய வாழ்க்கையில இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நியமத் இல்லாமல் போகுமோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உத்தனுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்குது, ஆனா நோயாளியாக வாழ்ந்தாலும் அவன் கண்ணியமாக வாழுவான். அவனுடைய ஹார்ட் ரொம்ப பீஸ்ஃபுல் ஹார்ட்டாக இருக்கும். ஒருத்தருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, அவன் நோயாளியாக வாழ்றான். அல்லாஹ் அவனுக்கு உதாரணம் சொல்றான், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் போல. அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் நோயாளியாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், எங்களுடைய நண்பர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய அடிமை அய்யூபை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட அய்யூப் தெரியுமா, நோயில இருக்கிறார், ஒரு பயங்கரமான நோய், ஒரு அருவறுப்பான நோய், அருவறுப்பான ஒரு நோய். ஒரு நபியை அல்லாஹ் சோதிச்சான். ஏந்த பொறுமைக்கு உதாரணம் சொல்லணும், இப்படித்தான் மக்கள் பொறுமை செய்யணும், இப்படித்தான் மக்கள் சகித்துக் கொள்ளணும், இப்படித்தான் மக்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் விலகிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நபியை சோதிச்சான். எப்படிப்பட்ட சோதனை சொன்னா, அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட சோதனை நம்ம யாருக்கும் வரமாட்டாது, அல்லாஹ் வரவைக்கவும் மாட்டான், அல்லாஹ் இறக்கக்கூடியவன். அன்பான சகோதரர்கள், எப்படிப்பட்ட சோதனை சொன்னா, தன்னுடைய சொந்த புள்ளகள் கூட வாப்பவா விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு எங்களுக்கு தேக்கையா பண்ண இயலாது, இதுக்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய கஷ்டத்தை எங்களால் ஜீவனிக்க முடியாது, விட்டுட்டு போனாங்க. ஆனா ஒரு மனைவி, இவள் தான் மனைவி, குழந்தைகள் விட்டு விட்டு போனாலும், குழந்தைகள் எங்களை விட்டு பிரிஞ்சாலும், ஆனா என் மனைவியை கணவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் உள்ளவர் தான் மனைவி. அந்த பெண் அப்படியே இருக்கிறாள். ஒரு நாள் சகித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இந்த மனைவி போய் சொல்ற மாப்பிள்ளைட்ட, அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், உங்களோட நோயை குணமாக்க சொல்லி. இவ்வளவு நோய் இருக்கிறாங்க, ஆனா இதுவரைக்கும் அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தல. மனைவிக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கைப்ப நான் எப்படி துஆ கேட்பேன், நான் 70 வருஷம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஆபியத்தான வாழ்க்கை அல்லாட்ட கேட்காம என்ன ஆபியத்தாக அல்லாஹ் வாழ வச்சான். இன்னைக்கு எனக்கு நோய் வந்து 7 வருஷம் தான் பூர்த்தியாகுது, குறைஞ்சது 70 வருஷம் நோயாளியாக இருந்து போட்டு தான் எனக்கு பிரதிபலமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமை எப்படி செய்யணும். அவங்க சொல்றாங்க, நான் நோயில் இருக்கிறேன், ஆனா என் உள்ளம் சரியான நிம்மதியாக இருக்குது. ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா நோயாளியாக இருந்தாங்க, பயங்கரமான நோய். எப்படிப்பட்ட நோய் என்றால், அவங்க கட்டில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எழும்ப முடியாது, எழும்ப முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போயிருக்கிறாங்க, சேமம் விசாரிக்க போனாங்க. வாழ்க்கையில பழகிக்குங்கோ, ஒரு நாளுடைய சூரியன் வாழ்க்கையில எங்களுக்கு உதிச்சு மறையக்கூடாது, அப்படி என்று சொன்னா ஒரு நாள் எங்களுக்கு கழியக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு நோயாளிய பார்க்காம, காலையில சரி மாலையில சரி ஒரு நோயாளியை பார்க்கறதுக்குதே வாழ்க்கையில பாவத்தை குறைக்கிறதுக்கு காரணமாக அமையும். வாழ்க்கையில பாவத்தை குறைக்கும். அப்படியே அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளை வழங்கலும் எங்களுக்கு, அல்லாஹ் தந்த அருள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களால் கெஸ் பண்ணலும். எத்தனை சொல்லப்பட்டிருக்குது, யாராவது ஒருவர் காலையில சரி மாலையில சரி ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிப்பார் என்றிருந்தால் அவருக்காக வேண்டிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான வழக்குகள் துவா செய்யறாங்க. அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இம்ரான் ஹுசைன் ரலி அல்லாஹு நோயாளியாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க விசாரிக்கிறதுக்கு. கேட்டாங்க, கைஃப் அஸ்பஹ்த, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒரு நோயாளியை பேச்சு கேட்கிறோம் விசாரிக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்ல போறாரு, நாங்க என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நல்லம், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லை, துவா செய்யுங்கோ. இந்த வார்த்தையத்தை நாங்க சொல்லுவோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ் அஸ்பஹ்து முஃமினன், நான் ஒரு முஃமினாக இருக்கிறேன், நான் ஒரு முஃமினாக இருக்கிறேன். நோயாளி என்றத பேசல, தன் நோயை பத்தி சொல்லல, சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் கட்டில படுத்து கொண்டு நோயில இருக்கிறேன். அதல்ல என்ன மேட்டர், என்ன மேட்டர் என்று சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு முஃமினாக இருக்கிறேன், அஸ்பஹ்து முஃமினன், நான் ஒரு முஃமினாக மாறிவிட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஈமானுக்கு என்ன அடையாளம், ஈமானுக்கு என்ன அடையாளம். சொன்னாங்க, என்னிடத்தில் காலையிலும் மாலையிலும் மலக்கு மாறு வந்து முசாஃபா செய்றாங்க, எனக்கு சலாம் சொல்லிட்டு போறாங்க, இதை விடவும் நல்ல ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வாழ்க்கையில கிடைக்குமா. அன்பான சங்கையான சகோதரர்களே, நோயாளியாக இருப்போம் ஆனா முஸ்லீம்களாக இருப்போம், நோயாளியாக இருப்போம் முஸ்லீம்களாக இருப்போம். உள்ளத்தில் சொல்லுவோம், அல்லாஹ் வச்சதுதான் நடக்கும், அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மேல் எதுக்குமே நடக்க மாட்டாங்க. ஆக அருள் ஞாபகத்து இருக்குதே, ஞாபகத்துகள்ல எல்லா ஞாபகத்தையும் விட்டு விட்டு போகும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிள்ளைகளும் போயிட்டாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்க. இன்னைக்கு எங்கட பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலே நாங்கள் ஞாபக அருக்கொடை அருள் என்று சொல்லி பிள்ளையை வளர்க்கிறோம். அன்பான சகோதரமே, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு சிக்கல் வந்தா வாப்பை விட்டு பிள்ளைகளும் போறாங்க. இது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, இது எனக்கும் நடக்கணும், இது உங்களுக்கு நடக்கணும். ஆனா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை விட்டு புகாத ஒன்றுதான் எங்களோட இருக்கக்கூடிய ஈமான், எங்களோட இருக்கக்கூடிய இஸ்லாம். எங்கட இஸ்லாம் கபலுக்கும் வரும் இன்ஷா அல்லாஹ், எங்கட இஸ்லாம் சுவர்க்கத்தில் கொண்டு போய் எங்களை சேர்க்கும் வரைக்கும் இஸ்லாம் எங்களுடைய வரும். நாங்க யோசிக்கணும், இஸ்லாம் உண்டா என்ன, இஸ்லாம் உண்டா என்ன. ஒவ்வொரு தாயும் யோசிக்கணும், ஒவ்வொரு வாலிபரும் யோசிக்கணும், ஒவ்வொரு சகோதரரும் யோசிக்கணும், இஸ்லாம் என்றால் என்ன, எனக்கு இஸ்லாம் எதை தந்திருக்குது, இஸ்லாம் எதிர்பார்க்கிறேன். இந்த கும்பத்துக்குள்ள பிரச்சனை இஸ்லாம் என்று சொன்ன அன்பான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் விலகி கொண்டுட்டோம். ரமதானுடைய மாதம் வந்திருக்குது, பள்ளி உள்ளுக்கு இருக்கிறோம், புதிய ஒரு பள்ளியை வாங்கியிருக்கிறோம், இந்த பள்ளியை ஹயாத்தாக்க போறோம், இது எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் என்று நினைச்சாங்க அன்பான சகோதரர்களை பெரியார்களே. நாங்கள் இங்க கெதரிங் கெட்டு கெதராகிறோம், இதுக்குத்தான் பேர் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைக்கு திரும்பி போக வேண்டும். எந்த அளவுக்கு எங்களை நபி எங்களை அனாதியாக விட்டுவிட்டு போகல, எங்களை நபி எங்களை சும்மா விட்டுட்டு போகல, எங்களை நபி எங்களை விட்டுவிட்டு போகும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிக்கு அல்லாஹ் ரஹ்மத், அந்த நபியினுடைய கபரை அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைப்பானாக. எங்களை எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா, அந்த நபி கடைசி கட்டத்தில் சொன்னாங்க, நான் உங்களை சும்மா இடையில விட்டுட்டு போகல, நடு ரோட்டில் கொடந்து, உதாரணமாக வச்சுக்கோங்க, நாட்டை ஒரு பிரசிடன்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு வந்தாரு, நாட்டை பிரசிடன்ட் டெவலப் பண்ணிக்கொண்டு வந்து அவருக்கு இடையில மௌத்து வந்துட்டுது, அதுக்கு பிறகு பின்னுக்குள்ளாக்களுக்கு என்ன செய்யறது தெரியாம, பின்னுக்குள்ளாக்கள் என்ன செய்யறது தெரியாம ஆட்சி மாறுறத்தை பார்க்கிறோம், ஆட்சி பிறல்றத்தை பார்க்கிறோம், ஆட்சி கௌரத்தை பார்க்கிறோம். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைலா, நான் உங்களை ஒரு வெளிச்சமான, ஒரு இருட்டு வராத, ஒரு நேரான வழியில் உங்களை விட்டு விட்டு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட நேரான வழி என்று சொன்னால், அந்த அதில் வரக்கூடிய இருட்டும் வெளிச்சமாகத்தான் இருக்கும், அதுல வரக்கூடிய இருட்டும் வெளிச்சமாகத்தான் இருக்கும். உங்க யாருக்கும் பிரச்சனை தேவையில்லை. உலகத்தினுடைய டெவலப்மெண்ட், உலகத்தினுடைய முன்னேற்றம், உலகத்தில் மக்கள் மூன் சந்திரனைத்தான் தொட்டுவிட்டு வரலாம், அல்லது மக்கள் பேச்சு மூன்ல வாழேனும், உலகத்தில் பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரையணும், உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் கூட குர்ஆனை பிறட்டுங்கோ ஹதீஸ பிறட்டுங்கோ எங்களுக்கு கைடன்ஸ், எங்களுக்கு வழிகாட்டல் மிகவும் அழகாக, நீங்க எப்படி வாழணும், நீங்க என்ன செய்யணும், இஸ்லாம் எதை பற்றி பேசல, இஸ்லாம் எதை பற்றி உட்டிக்குது. ஆனா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இரக்கமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், வாழ்க்கையில ஒன்றை மட்டும் கடைபிடிங்கோ, நான் ஒரு முஸ்லிம் என்ற மட்டும் யாரும் மறக்க வேண்டாம். நான் ஒரு முஸ்லிம், எனக்கு ஒரு வழிகாட்டல் இஸ்லாம் தந்திருக்குது, நான் இஸ்லாமிய முறப்பிரகாரம் தான் வாழப் போறேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு முடிவு செய்வோம். நபி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் தெளிவான ஒரு மார்க்கத்தில் விட்டு விட்டு சொல்லுகிறேன், அந்த மார்க்கத்தில் இருட்டு சொல்லக்கூடிய ஒன்று வரமாட்டாது, அதுல வரக்கூடிய இருட்டம் வெளிச்சமாகத்தான் இருக்கும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹிதாயத் நசீபாகவில்லையா, நீங்க நாசமாகி விட்டீங்க, நீங்க நாசமாகி விட்டீங்க. இரக்கமா சொல்றேன், எங்களுடைய அத்தனை ஆக்டிவிட்டிஸும் நான் இஸ்லாத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறேன். இஸ்லாம் என்று சொன்னா வாழ்க்கையில உடை உடுப்பதிலிருந்து, எச்சு துப்புவதிலிருந்து, டாய்லெட்டுக்கு போறதிலிருந்து, வாழ்க்கையில் ஆபீஸ்ல வேலை செய்வதிலிருந்து, அன்பான சகோதரே, எங்களை இஸ்லாத்தை நாங்கள் காட்டணும், எங்களை இஸ்லாத்தை வெளிப்படுத்தணும். இஸ்லாம் என்றது இது வாயால பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, வாயால பேசக்கூடிய மார்க்கம் அல்ல, அல்லது ஒரு பேனாவோடு எழுதக்கூடிய மார்க்கமும் அல்ல, அல்லது ஒருத்தருக்கு ஒரு இமெயில் மூலமாக ஒரு பெரிய ஒரு புக் கொண்டு எழுதி புக் கொண்டு டிரான்ஸ்பர் பண்றதும் அல்ல. இஸ்லாம் என்றது இது எழுத முடியாத ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எழுத்தால் வழங்கப்படுத்த முடியாது, இஸ்லாத்தை வந்துட்டு ஒரு பேச்சால் வழங்கப்படுத்த முடியாது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடியதை வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்டணும். நாங்கள் வாழ்ந்த உலகத்துக்கு இஸ்லாத்தை காட்டணும். ஒரு நாளும் இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார வச்சு கொண்டு நீங்க எல்லாரும் எழுதுங்கோ, எழுத வானம் என்று சொல்லல, நீங்க எல்லாரும் படியுங்கோ படிக்க வானம் என்று சொல்லவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அந்த ஒரு ரோல் மாடலாக மாற்றல, ஆனால் ஒவ்வொரு சஹாபியையும் வாழக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய, ஒரு பிரசன்டேஷன் செய்யக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பிரசன்டேஷனாக காட்டினாங்க. வாழ்க்கையை எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பிரசன்டேஷனாக காட்டினாங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. நீங்களும் மௌத்தாகுவீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களும் மௌத்தானாங்க, உங்களுக்கு பின்னால் உள்ளவங்க மௌத்தாகினாங்க என்றது சொல்றது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. நபியினுடைய வஃபாத்தை சஹாபாக்களால் பொறுத்துக்கொள்ள முடியல, சஹாபாக்கள் சகித்துக் கொண்டார்கள், சஹாபாக்கள் குழம்பி நின்றார்கள். நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு விஷயம் எல்லாம் செட்டில் ஆகிட்டது. சில சஹாபாக்கள் நபிக்கு விருப்பமானவங்க அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போனாங்க. அன்னை ஆயிஷா நபியினுடைய மனைவி, நபியுடைய வாழ்ந்தது 9 வருஷம், தன்னுடைய 9வது வருஷத்தில் தான் நபியுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. நபியுடைய வாழ்ந்தது வெறுமனே 9 வருஷம் தான். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க பார்ப்போம், எங்களுடைய வீட்டுக்கு ஒரு 18 வருஷ கேர்ள், ஒரு பொம்பளை புள்ள எங்க வீட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? இந்த ஆயிஷா அப்படிப்பட்ட ஒரு ஆயிஷா அல்ல, அபூபக்கருடைய மகள், ஆயிஷாவுடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. நபிக்கு மௌத்து வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, என் 63 வயது என் கணவர் என் மடியில தான் உறங்கிக் கொண்டிருந்தாரு, திடீரென்று சொல்லி என் நெஞ்சி என் மடியில பாரமாகிட்டது, அப்ப நான் விளங்கிக் கொண்டேன், நபி மௌத்தாகிட்டாங்க சொல்றேன். ஆயிஷாவுடைய சிறப்புகள் ஏராளம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களை போல் ஒரு பெண் ஆயிஷா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா எப்படி மாத்தினாங்க? ஆயிஷா சுமார் 1200 ஹதீஸ்கள் ரிவாயத் செய்றாங்க. 1200 ஹதீஸ், எல்லாம் எந்த அளவுக்கு ஹதீஸ் சொன்னா, மற்ற சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ் எல்லாம் சிறப்புகள் தான். மற்ற சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸ் எல்லாம் சிறப்புகளை பற்றி. ஆனா அன்னை ஆயிஷாவுடைய ஹதீஸ்கள் பெரும்பாலும் மசாயிதுகள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மசாயிதுகள். ஒரு பெண் தன்னுடைய பீரியட் காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆயிஷா சும்மா உள்ள ஒரு பெண் அல்ல, ஹதீஸுடைய கிதாபுகள்ல வந்திருக்குது. சில பெண்கள் வருவாங்க ஆயிஷாவிடத்துல, வந்து சொல்லுவாங்க, ஆயிஷா எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டு தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது, இன்றைக்கு 15, இன்றைக்கு 16, இன்றைக்கு 19 டேஸ் ஆகுது, கண்டினியூவாக போய்கொண்டிருக்குது, நான் என்ன செய்ய என்று கேட்பாங்க. அப்பதான் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உம்மத்துக்கு உருவாக்கி காட்டினான், அல்லாஹ் தீனுடைய வேலையை வாங்கினான். அந்த ஆயிஷா சொல்லுவா அந்த பெண்களை பார்த்து, நாளை காலையில வரும் பொழுது ஒரு பஞ்சில கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வாங்கோ. நாங்க இன்னைக்கு பிளட் டெஸ்டிங் போறது போல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பஞ்சு துண்டுல ஒரு பஞ்சில கொஞ்சம் ரத்தத்தை வருவாங்க. அன்னை ஆயிஷா அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது பீரியட்டா இது நோயா என்று சொல்லி, இது பீரியட்டா இது நோயா, இதுக்கு நீ இந்த மருந்து செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருந்தான், இந்த அறிவை கொடுத்திருந்தான். இந்த ஆயிஷா இருக்கிறா நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு வீட்டுள்ளுக்கு. சில சஹாபாக்கள் வந்தாங்க, வந்து கேட்டாங்க அன்னை ஆயிஷாவிடத்துல, ஆயிஷாவே சிபீலனா ஹயாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி, நபியினுடைய வாழ்க்கையை பத்தி பேசுங்களேன். நீங்க சொல்லலாம் எனக்கிட்ட ஹதரத் ரசூலுல்லாஹி பத்தி கொஞ்சம் பேசுங்களேன், நபியினுடைய சாப்பாட்டை பத்தி பேசுங்கோ, நபியினுடைய குடிப்ப பத்தி பேசுங்கோ, நபியினுடைய உடுப்பை பத்தி பேசுங்கோ, நபியினுடைய நடைய பத்தி பேசுங்கோ, நபியினுடைய ஜாக்கிங்க பத்தி பேசுங்கோ, ஒவ்வொரு தலையங்கத்துல பேசணும். நீங்க சொல்லுவீங்க பேச சொல்லி. ஆனா அன்னை ஆயிஷா சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை தான், அமா கராஅத்தும் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதி பார்க்கலையா? நீங்க என்கிட்ட வந்து ஏன் கேட்கிறீங்க நபியினுடைய வாழ்க்கையை பத்தி? நபியினுடைய வாழ்க்கையை தானே அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்கிறான், குர்ஆன்ல உள்ளதுதானே நபியினுடைய வாழ்க்கையில் இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குதோ அது நபியினுடைய வாழ்க்கையில, நபியினுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அது குர்ஆன்ல இருக்குது. அமா கராஅத்துல் குர்ஆன் ஃபகான ஹுல்குல் குர்ஆன், நபியினுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் என்ன சொல்லி தந்திருக்குது? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் தொழுகையை பற்றி மட்டும் பேசல. அன்பான சங்கையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு உருவாக்கி காட்டினாங்க ஒரு புத்தகத்தை அல்ல, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், நீங்க இப்படி வாழுங்கோ, உங்களை பார்க்கிறவன் இஸ்லாத்துக்குள்ள வருவான். நான் இன்னைக்கு இந்த நாட்டு இறங்கினதுமே சொன்னேன், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீமாக மட்டும் வாழ்ந்தால், நான் ஒரு முஸ்லீம், எங்க வாழ்ந்தாலும் நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தை நான் ஒரு ட்ரெடிஷனலாக ஒரு கஸ்டம்ஸாக காட்ட மாட்டேன், மார்க்கமாக காட்டுவேன், ஒரு வழிவாக காட்ட போறேன் என்று சொல்லி நாங்க முடிவு செஞ்சு இந்த இஸ்லாத்தை காட்டுவோம் என்றிருந்தால், இன்னைக்கு 1000 வருஷம் இலங்கையில நாட்டில் நாங்க எங்களுடைய நாட்டில் முஸ்லீம்களாக வாழ்றோம். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய நாட்டுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால வந்தவங்க யாரும் எந்த ஜமாத்தும் வரல, எந்த ஜமாத்தும் வரல, எந்த ஒரு மதுகப சேர்ந்தவங்களும் வரல, அவங்க யார் அங்க வந்த எந்த தரையாவும் வரல. அவங்க யாரு வந்தாங்க? வியாபாரிகள் வந்தாங்க, பிசினஸ் மேன், பிசினஸ். மொரோக்கோல இருந்து, அல்ஜீரியால இருந்து, ஷாம்ல இருந்து, ஈராக்ல இருந்து இவங்க வந்தாங்க. யாரு தெரியுமா? பிசினஸ். இவங்களுடைய நோக்கம் பிசினஸ் பண்றதுதான். ஹிஸ்டரியை படிச்சு பார்க்கும் பொழுது, ஹிஸ்டரியை படிச்சு பார்க்கும் பொழுது, அன்பான சகோதரர்களை பெரியார்களே, மொரோக்கோவை சேர்ந்த அரபிகள் வந்து பிசினஸ் பண்ணினாங்க, வியாபாரம் பண்ணினாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, திருமணம் முடிச்சு கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு திருமணத்தில் கிடைச்ச குழந்தைகள் தான் நாங்கள். அன்பான சகோதரர்களை பெரியார்களே, எப்படிப்பட்ட ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள் என்றால், எப்படிப்பட்ட அஹ்லாக்குடைய மக்கள் என்றால், அவங்க சொன்னாங்களாம் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, ஹிஸ்டரியை படிச்சு பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுடைய சரித்திரம் இப்படிப்பட்டதா. அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாவிடத்தில் போய், எங்களை நாட்டில் நாங்கள் வியாபாரம் செஞ்சா நாங்கள் டாக்ஸ் கட்டுகிறோம், இந்த நாட்டில் நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம் இல்லை, நீங்க சொன்னா நாங்க அதை கட்டுவோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, எங்கட ஊர்ல எங்கட ஆடுகளுக்கு எங்களுடைய நாங்க வாகனிக்கக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய வாகனம் இருக்குதேன், இந்த ஒட்டகம் கழுதை குதிரை இதுக்கு நாங்க சாப்பாடு வாங்கித்தான் கொடுக்கணும், ஆனா உங்களோட ஊர்ல நாங்க சாப்பாடு வாங்குறோம் இல்ல, அது பப்ளிக்ல இருக்கக்கூடிய புல்லத்தான் சாப்பிடுது, இதுக்கு நாங்க எதுவும் கட்டணுமான்னு கேட்டாங்க. இதுக்கு பேர் இஸ்லாம், இதுக்கு பேர் இஸ்லாம். இன்னைக்கு பதிலுடைய ராவு, இன்னைக்கு பதிலுடைய ராவு பதில் நடந்தது என்ன? சங்கையான சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இந்த இஸ்லாத்தில் அங்க காட்டுவோம் சமூகத்துக்கு. இன்னைக்கு எங்க இஸ்லாம் பள்ளி உங்களுக்கு இருக்குது, ஒரு நல் முஸ்லிம் பற்றி கேளுங்க, அவன் கேட்பான் என்ன டிஃபரன்ஸ் எனக்கு உனக்கும், என்ன டிஃபரன்ஸ்? எங்கட கம்யூனிட்டியில டிவோர்ஸ் இல்லையா? உங்களுக்கு 10 டிவோர்ஸ் இருக்குது, எங்களுக்கு 10 டிவோர்ஸ் இருக்குது. என்ன உங்களோட கம்யூனிட்டியில உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இல்லையா? இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. நீங்க பள்ளிக்கு போறீங்க, நாங்க இங்க போறோம். நீங்க வர்ஷிப் பண்றீங்க, நாங்களும் வர்ஷிப் பண்றோம். நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க, நாங்களும் அவர்களுக்கு போறோம். ஒவ்வொரு ரிலீஜியஸ் பீப்பிளும் ஒவ்வொரு குரூப்பும் அவர்களுக்கு போறாங்க. என்ன டிஃபரன்ஸ்? எங்கட டிஃபரன்ஸ் நாங்க காட்டணும், வாழ்க்கையில காட்டணும். எங்கட ஹாஸ்பிட்டலிட்டி, எங்கட ஜெனரஸ், எங்கட அஹ்லாக். ஹதீஸ படிச்சு பாருங்க, பத்ருடைய யுத்தம் நடக்குது. பத்ரு யுத்தம் சஹாபாக்கள்ல, சஹாபாக்கள்னால் பெண்கள் இல்லாம ஆண்கள்ல சுமார் 400 பேர் இல்ல, ஒற்று மொத்தமாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் 400 பேர் தான் ஒற்று மொத்தம். அதிலே இருக்கிறாங்க சுமார் 50-60 பேருக்கு மேல, 75 பேருக்கு மேல அவங்களுக்கு பங்கெடுக்க முடியாது. அவங்க உண்டோ நோய் அப்படி இல்லைன்னா அவங்க மதீனாவில் மதீனாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது நம்ம தேவை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செய்றாங்க, வாங்க போம், யா ஹைரல்லாஹி இர்கபி, குதிரை படை வீரர்களை ஆயத்தமாகுங்கோ, ஹலம்மு ஹலம்மு, அவசரப்படுங்க அவசரப்படுங்க என்று சொன்னா பத்ர் யுத்தம் இருக்குதே. இது ஒரு வித்தியாசமான யுத்தம். இது யுத்தம் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, ஒரு யுத்தம் என்றதுக்காக வேண்டி யுத்தம் செய்ய போனதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏலான் செய்கிறான், அறிவித்தல் கொடுக்கிறான், இங்க வாங்கோ, மக்காவில் இருந்து நீங்க வந்து மதீனாவில் செட்டில் ஆகிட்டீங்க, நீங்க மதீனாவுக்கு வரும் பொழுது உங்களோட சொத்துக்களை எல்லாம் மக்காவில் விட்டு விட்டு வந்திருக்கிறீங்க, மக்காவில் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப அபு சுஃபியானுடைய வியாபார கோஷ்டி, வியாபார படை, வியாபாரம் செய்ய போன இந்த குரூப் ஷாம்ல, இன்னைக்கு ஷாம் என்று சொன்னா நாங்க சொல்வோம் ஜோர்டான் அல்லது லிபியா, இந்த ஏரியாவில் போய் இவங்க வியாபாரம் செஞ்சு, லெபனான்ல வியாபாரம் செஞ்சு போட்டு இவங்க பெரிய ஒரு முதல் எடுத்துக்கொண்டு, வருமானத்தை எடுத்துக்கொண்டு, மக்காவில் குழந்தை சாமான்களை விற்கிறதுக்குரிய தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு இவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வார ரோட் இதுதான், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், இந்த வழியாகத்தான் வாரான், இந்த வழி கடற்கரையோரமாக வாரான் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய லொகேஷனையும் சொல்லி கொடுத்துட்டான். இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய நேரம், வகி வரக்கூடிய நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து புறப்பட்டா தான் அவங்களை அந்த இடத்துல சந்திக்கணும், இல்லாட்டி அவங்க அவசரமா போயிடுவாங்க. அல்லாஹ் இடம் கொடுக்கவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு நேரம் கொடுக்கல, நீங்க ப்ரிபேர் ஆகி ஆயத்தமாகி நல்ல ஸ்ட்ரென்த் எடுத்துக்கொண்டு நீங்க போங்கோன்னு சொல்லல, அவங்க அங்கிருந்து வெளியாகித்தாங்க. அவங்க வரக்கூடிய நேரமும் இவங்க போகக்கூடிய நேரம் ஒன்றாக இருந்தா தான் சந்திக்கலும். ஒரு நாள் மிஸ் ஆகிட்டாலும் அவங்க மிஸ் ஆகி வச்சிருவாங்க. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு போற ஏழான் செஞ்சாங்க, மக்ரிபுக்கு முந்தி படை வெளியாகணும். சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை போல அல்ல, நாங்க மலையிலிருந்து மேல குதிக்க சொன்னா குதிப்போம், மலையில தண்ணீர பாய்ச்சா பாயுவோம், பிரச்சனை இல்லை, நாங்க உங்களுக்கு செல்ல மாட்டோம். நீங்களும் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னது போல நீங்களும் உங்கள் அல்லாஹ்வை பற்றி யுத்தம் செய்ய சொல்ல மாட்டோம், நாங்க உங்களோட இருப்போம் யா ரசூலல்லாஹ், நாங்க ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி நபிக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க சஹாபாக்கள். அப்புடனே சஹாபாக்கள் புறப்படுறாங்க. சுமார் 300 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. 2 பேர் வாராங்க, ஒரு வாப்பா ஒரு மகனும். வாப்பட மகன் பேர் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா, வாப்பட பேர் அல் யமான். ரெண்டு பேரும் வாராங்க. இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிக்கும், இதை கவனமா கேளுங்கோ. வந்து சொன்னாங்க, வரக்குள்ள வந்து சொன்னாங்க, யார சொல்லுமா, நாங்க ஆயத்தம், நாங்க ரெடி போறதுக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்குள்ள நானும் என் வாப்பா கடைசியாக வந்தோம். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கத்து காவிரிகள் மக்காவுடைய போர்டர்ல எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டா, எங்களை உடல்ல போறதுக்கு எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு சொன்னாங்க, நாங்க உங்களை விட மாட்டோம், அவளுக்கு மதீனாவுக்கு போக இயலாது. பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருக்குது. மகன் சொன்னால், வாப்பா சொல்றாரு எங்களை விட்டுடு வாப்பா, நான் ஒரு வயசாளியாக இருக்கிறேன், என்ன கேள்வி அதாவது தாரீங்க. அப்ப சொன்னாரு, அந்த காவிர்கள் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் போவீங்க, நாளைக்கு ஒரு யுத்தம் நடக்கும் என்றிருந்தால் அந்த யுத்தத்தில் நீங்க அவங்களுக்கு ஹியூமன் பவராக மாறுவீங்க, மனித வளமாக மாறுவீங்க, நீங்க எங்களுக்கு எகேன்ஸ்டாக நீங்க செயல்படுவீங்க. நாங்க ஏன் வாப்பா எங்களுடைய எனமியினுடைய எங்களுடைய எதிராளியினுடைய ஜென்சியை நாங்க கூட்டணும், படைய கூட்டணும், எனவே போக முடியாதுன்னு சொல்லி இவங்க தடுத்த நேரத்தில் இந்த வாப்பா மகனும் சொன்னாங்க, ரெண்டு பேரும் அப்படி ஒன்று நடக்கும் என்றிருந்தால் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தத்தில் போர்ல நாங்க பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வாக்கு ஒரு ப்ராமிஸ கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், அந்த வாக்க நிறைவேற்றவா, உங்களோட கட்டளை கழிவடியவா. உள்ள சஹாபாக்கள் 4000 அல்ல, உள்ள சஹாபாக்கள் 400, அதில் 25 பேர் தேவை. இருக்கிற 325 இதுல உஸ்மான் ரழியல்லாஹு சொல்றாங்க, என் மனைவிக்கு சுகம் இல்ல. இந்த கொஞ்சம் பேர் தான் போகணும். இந்த சிச்சுவேஷன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எங்கட நிலைமை எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை அல்ல, இன்சாரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்கோ, நஃபி வஅதகுமா, நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நாங்க நிறைவேற்றுவோம், நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நாங்க நிறைவேற்றுவோம், நாங்க வாக்கு வீர மாட்டோம், எங்களை இஸ்லாத்தை வாக்கை நிறைவேற்றி காட்டுவோம், எங்களை இஸ்லாத்தை நாங்க வாக்கை நிறைவேற்றி காட்டுவோம். இதுக்கு பேர் இஸ்லாம், இதுக்கு பேர் இஸ்லாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்கோ, உங்களோட வாக்கை நாங்க நிறைவேற்றுவோம், இந்த வாக்கை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் நாங்க உதவி கேட்ப முடியும். அன்பான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இஸ்லாத்தை தான் இன்றைய உலகம் எதிர்பார்த்து நிற்குது. இந்த இஸ்லாத்தை தான் இன்றைய உலகம் எதிர்பார்த்து நிற்குது. எங்கள்கிட்ட வரோடும் என்ன தெரியுமா, எங்களுடைய இஸ்லாம் வெறுமனே தொழுகையில மட்டுமல்ல, நோம்புல மட்டுமல்ல, எங்களுடைய இஸ்லாம் வரோணும் எங்களுடைய அஹ்லாக்கில், எங்களுடைய பண்புல வரோணும், எங்களுடைய கொள்கையில வரோணும். நான் ஒரு முஸ்லிம், எனக்கு இந்த பண்பு இருக்குது, இந்த தன்மை இருக்குது, நான் இப்படிப்பட்ட ஒருவன். அன்பான சங்கையான சகோதரர்களே, மன்னிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது மன்னிக்க சொல்லி, குர்ஆன் சொல்லுது மறக்க சொல்லி, மன்னியுங்கள் மறவுங்கள். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, ஒத்தர மன்னிச்சிடுங்கோ, ஒத்தருடைய மன்னி பாவத்தை மறந்து விடுங்கோ. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதுல எப்ப வரப்போகுது வாழ்க்கையில, இந்த இஸ்லாம் எப்ப வரப்போகுது? ஒத்தர் செஞ்ச தவற மன்னிக்கிறோம், சரி ஈஸி, மறக்கேளுமாங்க. ஒத்தர் அநியாயம் செஞ்சாரு, ஒத்தர் அநியாயம் செஞ்சாரு, சரி மன்னிச்சிட்டோம், ஹஜ்ஜுக்கு போக போறோம், சரி மன்னிச்சிரோம். ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒத்தர் வந்து சொல்றாரு மன்னிச்சுக்கோங்க, சரி மன்னிச்சிட்டோம், எப்படி மறக்கேளும்? இஸ்லாத்தினுடைய உண்மையான வலிவு, உண்மையான இஸ்லாம் ஒத்தர மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஒத்தர மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இதை எனக்கு மறக்கடிக்க செய்திடுவாயாக. அல்லாஹ் சொல்றான் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னிங்கோ மறவுங்கோ. நீங்க சொல்லேலும் மன்னிக்கவா, உங்களுக்கு தெரிய எனக்குள்ள அநியாயம், உங்களுக்கு தெரிய எனக்குள்ள கஷ்டம். ஃபத்ஹ் மக்காவுடைய கட்டம், ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு எப்படி மன்னிக்கோணும் என்றதுக்கு வழிகாட்டினாங்க. எப்படி மன்னிக்கோணும், எப்படி மன்னிக்கோணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சு காட்டி இப்படித்தான் மன்னிக்கோணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சது மட்டுமல்ல, சகோதரர்களை சகோதரர்கள் செஞ்ச பாவத்தை செஞ்ச விஷயத்தை வாழ்க்கையில மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு ஒகேஷன்லையும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணல, திருப்பி ரிப்பீட் பண்ணல. பத்ர் யுத்தம், மக்காவுடைய பத்ர் யுத்தத்துக்கு முன்னால மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி சாவியை கையில் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், எட்டு பேரை தவிர. இந்த எட்டு பேரும் காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் அங்க வச்சும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இது நபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சலுகை. குர்ஆன்ல அந்த நபிக்கு அனுமதி கொடுத்துட்டான், உங்களுக்கு இந்த ஊர்லையும் தேவை என்றிருந்தால் இஸ்லாத்தினுடைய எதிரிகளை கொலை செய்ய முடியும், அது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது, இது யாருக்கும் சொந்தமானதல்ல, நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபி டிக்ளேர் பண்ணினாங்க, எட்டு பேர் காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் அங்க வச்சு இவங்க கொலை செய்யப்படுவாங்க. அதுல ஒருத்தர் தான் ஹப்பார் என்று சொல்லக்கூடியவர். ஹப்பார், இவர் யாரு தெரியுமா? இந்த பண்பும் இந்த இஸ்லாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இந்த இஸ்லாத்தை கொடுப்போம் சமூகத்துக்கு. மக்காவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க, காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைக்குது, எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இருந்தா எப்படி மன்னிச்சாங்க என்றதை பின்னால பேசுவோம். மிகவும் அழகான சம்பவம், வாழ்க்கையில படிக்க வேண்டும். ஒன்று நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் உள்ளவைகளை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ண வேண்டும். ஒரு விஷயத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம், இந்த பள்ளி எடுத்துட்டோம், இந்த பள்ளியை உருவாக்கிட்டோம், இந்த பள்ளி எஸ்டாப்லிஷ் ஆக்கிட்டோம், மாஷாஅல்லாஹ் இப்போ எங்க ஆன் எஸ்டாப்லிஷ்மெண்ட். ஆனா இந்த பள்ளி எடுக்க முன்னால் இருந்த கஷ்டங்கள், எடுக்க முன்னால் இருந்த பிரச்சனைகள், எடுக்க முன்னால் இருந்த இடையூறுகள், இது எப்படி மறக்கோணும், இது எப்படி மன்னிக்கோணும். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இது லேசில்லது. பள்ளியை கட்டி, பள்ளியை உடைச்சி, பள்ளியை பெருசாக்கி எல்லாம் செய்தோம், ஆனா உள்ளத்தில் அண்டக்கி நடந்த கசடு போக மாட்டது, அது குத்திக்கொண்டே இருக்கும். அவரை மட்டும் பார்க்கக்கூடிய அல்ல, அவருடைய புள்ள வந்து பள்ளியில தொழுதாலும் உள்ளத்தை குத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு காட்டினாங்க. ஹப்பார் என்று சொல்றவர் யாரு தெரியுமா? இது நடக்குது ஃபத்ஹ் மக்காவுல, ஹிஜ்ரி 8ல. பத்ர் யுத்தம் நடந்துச்சு, பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் எதிரிகளுக்கு பெரிய அடி தோல்வி, 70 காவிர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. சஹாபாக்கள்ல வெறுமனே 14 பேர் தான் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த இன்னும் ஒரு 70 பேர் சிறை கைதிகளாக பிடிச்சு கொண்டு வந்து மக்காவுல கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் அபுல் ஆஸ் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடியவர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மருமகன், நபியினுடைய மருமகன், ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்ஹாவுடைய மூத்த மாப்பிள்ளை, ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மாப்பிள்ளை அபுல் ஆஸ் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடியவர். இவர் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், மாமக்கு எதிராக, மாமட மார்க்கத்துக்கு எதிராக மனைவி இருக்கிறாங்க, நபியினுடைய மகன், நபியினுடைய மகள் இருக்கிறாரே, இருக்கிறார் அந்த அபுல் ஆஸ் இப்னு ரபீஉடைய கஸ்டடியில மனைவியாக இருக்கிறார். ஆனாலும் கூட அவன் யுத்தகரத்தில் வந்திருக்கிற மாமக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, தீனுக்கு எதிராக பதில வந்து யுத்தம் செய்ய வந்து கைவசமாக மாட்டிக்கொண்டார். சிறை கைதியாக கொண்டு வந்து மக்காவுல கட்டி வச்சு, மதீனாவுல கட்டி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்ரு இப்னு அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ இடத்தில் ரபீஅ கண்டாங்க, கண்டதுமே முகத்தை பணிய போட்டுக் கொண்டாங்க. சொந்த மருமகன், ஏந்த மகளோட மாப்பிள்ள, எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும், எப்படி ட்ரீட் பண்ணுவது, எப்படி நடந்து கொள்வது, மருமகனுக்கு முன்னால மா எப்படி நடக்கணும். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துக்கும் எக்ஸாம்பிள் காட்டினாங்க. கொஞ்ச நேரம் புகழ்ல ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மக்காவில் இருந்து தண்ட உம்மா ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தண்ட நிக்காஹுடைய நிலத்தில தண்ட கல்யாணத்துடைய நிலத்தில அவக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தா, கழுத்தில் போடுற மாலை உண்டு, இந்த மாலையை ஒரு தாளில் சுத்தி சுத்த வேண்டிய ஒரு பொருளை சுத்தி அனுப்பி இருக்கிறா மதீனாவுக்கு. இதை வச்சுக்கொண்டு என்ன மாப்பிள்ளைய ரிலீஸ் பண்ணுங்கோன்னு சொல்லி ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மாப்பக்கு அனுப்பி வச்சிருக்கிறா. தண்ட உம்மா ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கழுத்தில் போட்ட மாலையை, இந்த மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எது கழுதாங்கண்டா, தன் மனைவி நினைச்சாங்க. தன் மனைவி யாரு? ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சுமார் 4 வருடங்களுக்கு முன்னால மௌத்தான ஹதீஜாவை நினைச்சாங்க. இப்ப மௌத்தான மனைவியை நினைச்சே நபி அழுதுருக்கிறாங்க. இந்த ஹதீஜா இப்படிப்பட்ட ஒரு பெண், இன்னைக்கு இந்த ஹதீஜாவுடைய மகனுக்கு இப்படி ஆவிச்சுதா? சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க அனுமதி கொடுப்பீங்க இருந்தால் இந்த மகள் தந்த கணவனை ரிலீஸ் பண்றதுக்காக வேண்டி அனுப்பி இருக்கக்கூடிய மாலைய நான் அவருடைய கையிலே கொடுத்து நான் அவரை அனுப்ப போறேன், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்கோ என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கு அனுமதி கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மாமா மருமகனை கூப்பிட்டு சொன்னாங்க, ஓண்ட மனைவி இந்த மாலையை அனுப்பி வச்சிருக்கிறா, இதனை எடுத்துக்கொண்டு போ, அவருடைய கையில கொண்டு வைத்து கொடு. ஆனா ஒன்று மட்டும் வேண்டிக் கொள்றேன், உனக்கு இஸ்லாம் நசீபாகாத வரையில என் மகளுக்கு கம்ஃபர்டபிளான வாழ்க்கை கிடைக்க மாட்டாது, நீ ஒரு வேலை செய், என் மகளை மதீனாவுக்கு திருப்பி அனுப்பிவிடு, அந்த வாக்குறுதியை மட்டும் தா என்று சொல்லி அபுல் ஆசனத்துல கேட்டாங்க. அபுல் ஆஸ் சொன்னான், நான் மதீனாவுக்கு போனதும் மக்காவுக்கு போனதுமே உங்களோட மகளை திருப்பி அனுப்பிடுவேன் என்று சொல்லிட்டு. அன்பான சகோதரர்களை பெரியார்களே, சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகனை ரிலீஸ் பண்ணினாங்க. மருமகனோட ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பினாங்க. எனக்கு ரெண்டு சஹாபியுடைய பேரை மறந்துட்டேன். அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு வெளியே நில்லுங்கோ, மக்காவுக்கு வெளியே நில்லுங்கோ, மக்கா உள்ளுக்கு போக வேண்டாம். இவங்க மக்கா உள்ளுக்கு பேர் மக்கா உள்ளுக்கு போய் தன் மனைவியை கொண்டு உங்களை கையில் ஒப்படைப்பாரு, என் மகளை கொண்டு ஒப்படைப்பாரு, என் மகள் ஜெய்னபை கொண்டு மதீனாவில் சேர்த்துங்கோ என்று சொல்லி ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அந்த ரெண்டு சஹாபாக்களும் போயிருக்கிறாங்க மதீனாவுக்கு, மக்காவுக்கு வெளியே நிற்கிறாங்க. இந்த அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபியினுடைய மருமகன் ஜெய்னபுடைய கணவர் நேரே பேசி சொன்னாரே, உன் வாப்பவ போல வாக்க நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு மனிதனை நான் காணலன்றார். உன் வாப்பவ போல பழச நினைச்சி பழைய பழச நினைச்சி யோசிக்கக்கூடிய மக்களை நான் காணல் என்றாரு. ஏன் சொன்ன இடத்துல அந்த ஜைனபுக்கு முன்னால சொன்னார் அபுல் ஆஸ், உன் உம்மா உனக்கு தந்த மாலையை கையில வச்சுக்கொண்டு உன் வாப்பா அழுகிற காட்சியை நான் கண்ணால கண்டேன். சுபஹானல்லாஹ், ஒரு நன் முஸ்லிம் யுத்தத்தில் பெட்ரோல் ஃபீல்ட்ல நபிய சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் வாப்பவ போல ஒரு ஹனஸ்துள்ள, உன் வாப்பவ போல அதாவது பழச நினைச்சு தன் மனைவி தனக்கு செஞ்ச அருளை நினைச்சு அழக்கூடியவங்களும் காணல என்று சொல்லி போட்டு சொன்னா, உங்க வாப்ப சொன்னாரு உன்னை எனக்கு அனுப்ப சொல்லி நான் உன்னை அனுப்பி வைக்க போறேன், நீ ரெடியாவு என்று சொன்னதுக்கு பிறகு ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரெடியாவிட்டாங்க. ஒரு ஒட்டகத்தில் எழுதி இருக்கிறாங்க, சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜெயினபுடைய வயிற்றில் ஒரு புல் இருக்குது, அந்த பிரெக்னன்டாக இருக்கிறார், கர்ப்பிணியாக இருக்கிறாள். அந்த புள்ள யாரு தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள. அந்த பேரப்புள்ளையை சுமந்து கொண்டு இந்த ஜெயினப் பயணத்தை ஆரம்பிக்கிறாள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அபுல் ஆஸ் போர்டருக்கு புகல்ல. அபுல் ஆஸ் சொன்னாரு, தன்னுடைய தம்பி கினான் இப்னு ரபீஆக்கு போய் சொன்னாரு, என் மனைவியை கொண்டு போய் போர்டர்ல விட்டுட்டு வா, அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்களோட கையில பாரம் கொடுத்துட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த அபுல் ஆ அபுல் கினான் சொல்லக்கூடியவர் இந்த தன்னுடைய மைனி தன்னை நானோட மனைவியை கூட்டிக் கொண்டு நபீனுடைய மகளை கூட்டிக் கொண்டு அப்படியே போற சந்தர்ப்பத்தில் இந்த ஹப்பார் என்று சொல்லக்கூடியவன் பின்னால வந்து ஒரு அம்பெய்து எடுத்தான். எடுத்து நபீனுடைய மகளுக்கு அப்படியே எய்தான். ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பிரெக்னன்ட் ஆக இருந்த பெண் அப்படியே ஒரு கல்லுல பேச்சு அப்படியே அடிபட்டு மறுபக்கம் முழுந்துட்டா. அப்படியே இந்த ஹப்பார் செஞ்ச வேலையில தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அப்படியே பணியை முழுந்துட்டாங்க. வயிறு பேச்சு ஒரு கல்லில் அடிபட்டுச்சு. வயிற்றிருந்த குழந்தையும் கருவும் கரைந்து கீழே கொட்டிட்டு மறுவ திருப்பி கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்தியம் செய்யப்பட்டு நிலைமைகள் சீரானத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் தனிய தெரியாம யாருக்குமே தெரியாம மதீனாவுடைய மக்காவுடைய போர்டருக்கு வெளியே போய் இந்த ஜைனப் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மதீனாவுக்கு போனதுக்கு பிறகும் அந்த வருத்தம் அந்த நோய் அமரல்ல அதே நோயில தான் அதுல ஜைனப் அப்படியே மௌத்தாகிட்டாங்க. இப்பதான் ஹப்பார் வாராறு மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபி அலா செஞ்சிட்டாங்க. இந்த ஹப்பார் என்ன மகளை கொலை செய்தவன், என்ன மகளுக்கு இப்படி செஞ்சவன், காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் இவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் போடுறாங்க, டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் ஹப்பார் வாராரு, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், முஹம்மதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை போல மன்னிக்க கூடிய மக்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க என்னையும் மன்னிப்பீங்களா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹப்பார பார்த்து சொன்னாங்க, நான் உன்னையும் மன்னிப்பேன் நீ இஸ்லாம் ஏற்றுக் கொண்டான்னு சொன்னாங்க. நான் உன்னே மன்னிப்பேன். அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இதுக்கு தான் பேர் மன்னிப்பு. அதுக்கு பிறகு ஹப்பார் சொல்றாரு, நான் அதுக்கு பிறகு சுமார் 4 வருடம் நபியோடு இருந்திருக்கிறேன், நபியோட டீல் பண்ணி இருக்கிறேன். ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்தை பார்த்தோ அல்லது இடத்துல மறைமுகமாகவோ நீ ஜைனபுக்கு இப்படி செஞ்சாயே என்ற வார்த்தையை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பேசின சரித்திரம் எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் மறக்கிறது, இதுக்கு பேர் மறக்கிறது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, இதைத்தான் குர்ஆன் பேசுது. இந்த இஸ்லாம் ஒத்தரை மன்னிப்போம். இன்னைக்கு நானாக்கு தம்பிய மன்னிக்க முடியாது, வாப்பக்கு மகனை மன்னிக்க முடியாது, மாமிக்கு மருமகளை மன்னிக்க முடியாது, மருமகளுக்கு மாமிய மன்னிக்க முடியாது. மாமியில ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பே மருமகள் சொல்றார் இந்த மாமிதான் எனக்கு இதை செஞ்சால். இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில கொண்டு வருவோம். இந்த இஸ்லாத்தை நல்லா சொல்றான், இந்த இஸ்லாத்தி பக்கமாக நீங்க வாங்கோ. எப்படி மன்னிக்கோணும், எப்படி மறக்கணும், இந்த தலையங்கத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தலையங்கத்தில் இன்னும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்ன சொல்லுது மன்னிக்க சொல்லி, குர்ஆன் என்ன சொல்லுது மறக்க சொல்லி. இந்த ஒன்றை மட்டும் இந்த ரமலான்ல செயல்படுத்துவோம் இருந்தா, எனக்கு அநியாயம் செஞ்ச அத்தனை பேரை நான் மன்னிச்சுட்டேன், எனக்கு அநியாயம் செஞ்ச அச்சின அநியாயத்தை நான் மறந்துட்டேன், இதுக்கு பிறகு நோமோ அதை பற்றி மறுவ பேசுறதுக்கு எனக்கு அப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நானும் நீங்களும் வந்தால் ஏன் உமர் இஸ்லாம் இருக்குது? அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இஸ்லாமாக இருக்கும். இந்த இஸ்லாத்தை கொண்டு உலகத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தாம், இந்த இஸ்லாத்துக்கு உலகத்துக்கு இந்த முரலை கொண்டு தான், இந்த இதை கொண்டு தான் இஸ்லாத்தை சொல்லேனும். எங்களை பாருங்கோ, நாங்க சண்டை பிடிக்கிறோம் இல்ல, எங்களை பாருங்கோ நாங்க மன்னிக்கிறோம், எங்களை பாருங்கோ நாங்க மன்னிக்கிறது மட்டுமல்ல நாங்க மறந்துடுறோம், நாங்க அதை பத்தி இதுக்கு பிறகு பேசுறதே இல்ல என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தந்த மகனுக்கு சொன்னாங்க, ஒரு புத்தி சொன்னாங்க, மகனே ரெண்டு விஷயத்த வாழ்க்கையில மறக்காதே. 4 விஷயம் சொல்றேன், இதுல 2 விஷயம் வாழ்க்கையில மறக்கவே கூடாது, எப்பயும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு இதில் ஒரு தோட்டாடுகிற 2 விஷயம் இருக்கிற வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஒன்றுன்னா உன்னை படைச்சவனை மறக்காதே, அல்லாஹுடைய ஜிக்ரில் எப்பயும் வாழ பழகுங்க. அல்லாஹுடைய ஜிக்ர். 2வது சொன்னாங்க, மகனே உன்னோட மௌத்த நீ மறக்காதே, உன்னோட அல்லாஹ் மறக்க வேண்டாம், 2வது மௌத்த மறக்க வேண்டாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் வாழ்க்கையில மௌத்தை ஞாபகப்படுத்துங்கோ, அல்லாவை ஞாபகப்படுத்துங்கோ. ரெண்டாவது சொன்னாங்க, இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன், இந்த வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளாதே, இது எப்பே மறந்துடுவாயாக, இத வாழ்க்கையில மறக்கணும், ஒரு நாளும் இதை திருப்பி பேசக்கூடாது. யாரும் சரி திருப்பி பேசினா செஞ்ச நன்மை இல்லா போயிட்டுரும், செஞ்ச நன்மை. முதலாவது சொன்னாங்க, நீ பிறருக்கு செஞ்ச உபகாரத்தை மறந்து விடுவாயாக. நாங்க மற்றவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், மருமகள் மாமிக்கு உதவி செஞ்சிருக்கிறார், மாமி மருமகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார், அல்லது சிஸ்டரின் லோக்கு சிஸ்டரின் லோ உதவி செஞ்சிருக்கிறார், அல்லது வாப்பா மகனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அல்லது உலகத்தில் யாரோ யாருக்கு உதவி செஞ்சாரு. நாங்க பிறருக்கு செஞ்ச உதவிய என்னைக்கு உதவி செஞ்சோமோ அதுக்கு பிறகு அது மறந்தாச்சு, அது மறுவா எங்களுடைய கவுன்சில வச்சு நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். இல்ல, அப்படி செஞ்சா சென்னா நீங்க செஞ்சதனுடைய நலவு நன்மை எல்லாம் முடிஞ்சு. நீங்க செஞ்ச சதக்காக்களையும் தர்மங்களையும் நல்லவைகளையும் எடுத்து சொல்லி காட்டி அதை நீங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டாம். ஆனா இதை மறக்கேடா, இதை மறக்கேடா, இது எப்பே உள்ளத்திலேக்கும். சொன்னாங்க, குமான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அன்பு மகனே, நீ பிறருக்கு செஞ்ச நலவை மறந்து விடு, அதை மறுவ ரிப்பீட் பண்ணாதே, அதை மறுவ திருப்பி பேசாதே, திருப்பி பேசினா நன்மை இல்லா பேச்சிடும். இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தா பல செல்லம் பேசுறாங்க, நான் தான் ஹஜ்ஜுக்கு அனுப்பினேன், நான் தான் ஊடு கட்டி கொடுத்தேன், நான் தான் வாகனம் வாங்கினேன், நான் தான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டினேன், நான் தான் இவக்கு சின்ன போட்டேன், நான் தான் இவக்கு மாமி சொல்றா, மாமி சொல்ற மருமாளை பார்த்து, நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொண்டிருக்குள்ள நான் தான் உன்னை பார்த்த வந்துட்டு சொஞ்ச நடவெல்லாம் ரிப்பீட் பண்றாங்க. வாழ்க்கையில திருப்பி பேசாது, இதை மறந்துடு, நன்மை வேணுமா மறந்துடுங்கோ. ரெண்டாவது சொன்னாங்க, அன்பான சகோதரர்களே பெரியார்களே, நீ பிறருக்கு செஞ்ச நலவை மறந்து விடு. இதே போல ரெண்டாவது மறக்க வேண்டும், பிறர் உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ மறந்து விடு. பிறர் செஞ்ச துரோகத்தை நீங்க மறந்துடுங்கோ. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, ஆனா குர்ஆன் பேசுது, நீங்க பிறருக்கு செஞ்ச நலவை நீங்கள் மறந்து விடுங்கள், பிறர் செஞ்ச துரோகத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்து பக்கம் நாங்க திரும்பணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட இஸ்லாத்து நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட இஸ்லாத்து பக்கமாக நம்ம திருப்பி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஒரு நல்ல நாளில் இருக்கிறோம், நல்ல இரவில் இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட நல்லவைகளை கேட்போம், நல்லவைகளை பேசி இருக்கிறோம், இதை வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த சஃபர், இந்த பிரயாணம், இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வெறுமனே ஒரு பேச்சாக இருக்காம இது ஒரு பிராக்டிக்கல் லைஃபாக எங்களோட வாழ்க்கையில வரணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ. இங்க பேசப்படக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ் உடைய விஷயங்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும், இதெடுத்து நடக்கணும் என்ற முடிவு செய்யுங்கோ. நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 13 நாளைக்கு நான் உங்களோட இருக்க போறேன். நான் இன்ஷா அல்லாஹ் 13 நாளைக்கு 13 தலையங்கங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பேச்சுக்கு நடக்கும் உரைகள் நான் உங்களோட பேச போறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 13 தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தேவையான, எங்களை வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய, நான் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் இன்னைக்கு உலகத்தில் தூஷாக மதிக்கப்படக்கூடிய ஒன்றுதான் பேரண்ட்ஸ் உடைய ரைட்ஸ். நாங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு இதை யாருக்கும் தெரியாது. பாப்பா மௌத்தாகிட்டாரு, எங்களை சப்ஜெக்ட் முடிஞ்சு, உம்மா மௌத்தாகிட்டா, எங்களை கடமை முடிஞ்சு. இல்லை அன்பான சகோதரர்களே, உம்மா வாப்பட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்குது, சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் செய்ய வேண்டிய அப்ளிகேஷன்ஸ், நாங்கள் செய்ய வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. குர்ஆன் இதை பற்றி சொல்லி தந்திருக்குது. இன்னைக்கு பொதுவாக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், இந்த காலத்தினுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகளையும் உலகத்தினுடைய மாற்றத்தையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியவங்க தேவையில்லை, என்று சொல்லக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு கோர்ட்ல பேச்சு வழக்கு பேசுறாங்க, என் வாப்பாட பேரை என் பேரோட சேர்த்து எழுதக்கூடாது, இதுக்கு நான் ஃபைட் பண்றேன். என் வாப்பாட பேர் என் பேரோட சேர்த்து எழுதக்கூடாது, எனக்கு சேதம் இல்லை. இதுக்கு கோர்ட்ல பேச்சு வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா மூணாவது ஒன்று இருக்குது, ஹஸ்பனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒபீடியனான வைஃபாக நாம் வாழணும், ஹஸ்பனுடைய பேச்சை எப்படி கேட்கணும், ஹஸ்பண்டா யாரு, அவருக்கு நான் என்ன செய்யணும், என் சுவர்க்கம் எங்கிருக்குது. இது பெண்களுக்கு சம்பந்தமான ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சகோதரியும் விளங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலையங்கம். அது மட்டுமல்ல, நாலாவது ஒன்று இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபுக்கு என்ன செய்யணும், ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபுக்கு என்ன செய்யணும், அது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு மணித்தியால கணக்கில் ஒத்தரோடைய ஒரு கூட்டாளியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடைய டெலிபோன்ல பேசிக் கொண்டிருக்கேனும், ஆனா மனைவியோட பேசுறேன்னு சொன்னா ரெண்டு நிமிஷம் பேசக்கூடிய ஹஸ்பண்டை காட்டுறதும் கஷ்டம். தன் மனைவியோட ரெண்டு நிமிஷம், மனைவி சொல்றாங்க உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லேலும், இவர் நல்ல மனிதர், இவர் இப்படிப்பட்டவர், இவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, இவருடைய குணம் எல்லாம் சொல்லேலும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு சொன்னாலும் அதெல்லாம் ஜீரோக்கள் தான், யாரு சொன்னாலும் அதெல்லாம் ஜீரோக்கள். அந்த ஜீரோவுக்கு முன்னால ஒன்று வரணும், அந்த ஒன்று தான் அவங்க வைஃப் சொல்றது. என் வைஃப் சொல்லணும் என் ஹஸ்பண்ட் நல்லவர். ஜென்னத் முஸ்கு சொன்னாங்க நல்லமுன்னு சொல்லி, தக்குவால சொன்னாங்க நல்லமுன்னு சொல்லி, அங்க நகத் முஸ்கு சொன்னாங்க நல்லவர் சொல்லி, இதெல்லாம் போன்ற ஜீரோக்கள், ஒரு ஜீரோ, ரெண்டு ஜீரோ, மூணு ஜீரோ, நாலு ஜீரோ, இந்த ஜீரோக்கள் எல்லாத்துக்கும் வழிவண்டு வரணும்டா. அந்த வழிவு தான் யார் தெரியுமா, என் மனைவி சொல்லணும் என் கணவர் நல்லவர், என் கணவர் நல்லவர் என்று சொல்லி என் மனைவி சொன்னா அந்த ஒரு ஜீரோ பத்தாகும், அந்த ரெண்டாவது ஜீரோ ஹண்ட்ரட் ஆகும், மூணாவது ஜீரோ தௌசண்ட் ஆகும், நாலாவது ஜீரோ எப்படி ஆகும், அப்படியே கூடிக்கொண்டே போகும். இதைத்தான் சொன்னாங்கும் தந்த மனைவியிட வாயாலே அல்ல, மனைவியிட உள்ளத்தால சொல்லணும், என் கணவர் இருக்கிறாரே மிகவும் நல்ல மனிதர், என் கணவர் இருக்கிறாரே மிகவும் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்குரிய சர்டிபிகேட் எங்களுக்கு தரணும். எங்களோட மனைவி இதை வாங்கணும், மனைவி இது சும்மா கிடைக்காது, இது சும்மா கிடைக்காது. அங்கே போனா எங்கட யூத் இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், எங்கட யூத் எங்க இருக்கிறாங்க, எங்கட யூத் கேர்ள்ஸ் பாய்ஸ் எங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை குரான பிறட்டுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை புக்ஸ் பிறட்டுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஹதீஸ் கிதாப் பிறட்டுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேஸ்புக்ல போய் எக்சஸ் ஆகுறாங்க, எத்தனை முறை பேஸ்புக் எக்சஸ் ஆகுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை குரான பிறட்டுறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு, இதுக்கு யார் பொறுப்பு? எங்களுக்கு தெரியாது எங்க புள்ளையோட உள்ளத்தில் என்னைக்கு சொல்லி, எங்கட புள்ளையோட உள்ளத்தில் புள்ள வாப்ப ஒரு வகையான தோட்டத்தை காட்டுது, ஆனா எங்கட புள்ளையோட உள்ளத்தில் இருக்குது. நான் பல குழந்தைகளோட கவுன்சிலிங் செஞ்சிருக்கேன், கவுன்சிலிங் பல பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா, அவங்க காற்ற வெளித்தோட்டம் அல்ல அவங்களோட உள்தோட்டம், அவங்களோட உள்ளுக்கு வேறொன்று இருக்குது.
அவர் உள்ளுக்கு வேறொன்று இருக்குது, மறைச்சி வச்சிருக்கிறாங்க. மறைச்சி மனிதன் ஹார்ட் அல்லாஹ் நாளா பிரிச்சிருக்கிறான். அது ஒரு பகுதி இருக்குது, அதுல ஒரு செய்தி பைத்திரும் சொன்னா அது வெளியே வர்றது கஷ்டம், அது வெளியே வராது. இதுக்கு என்ன செய்தோம்? இன்னைக்கு முழு பேருக்கும் ப்ராப்ளம், யூத் ப்ராப்ளம் சொல்றாங்க. நாங்க நினைச்சோம் ஹஜ்ரத் புள்ள சின்ன புள்ள இருக்கும் போதுதான் பிரச்சனை, பிள்ளைக்கு பம்பர்ஸ் கட்டணும், பிள்ளைக்கு இதை உடுப்பு மாற்றணும், பிள்ளைக்கு வாஷ்ரூம் போகணும். இப்ப பிரச்சனைன்னு சொன்னா பிள்ளைக்குள்ள பிரச்சனை, எனக்கு எங்கே புகையலா, எனக்கு கூட்டுக்குள்ள இருக்கணும், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்கோ, எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்கோ. ஈச் எவ்ரி பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பேஸ் பண்ணக்கூடிய பிக் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எனக்கு சும்மா வரல, இந்த ப்ராப்ளத்தை நான் தேடிக்கொண்டேன். இது சும்மா வரல, இது கனடாவுக்கு வந்ததால வந்த ப்ராப்ளமும் அல்ல. இது வந்து நாங்க எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க செய்யாத்தினால வந்த ப்ராப்ளம். இது ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில வரப்போம் இன்ஷாஅல்லாஹ். இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தோட பேசப்பட வேண்டிய, சமூகம் விளங்க வேண்டிய, சமூகத்தோட அடுத்தோண்டு தான் எங்களை சிறுல வாழக்கூடிய நன் முஸ்லிம் சகோதரர்கள், இவங்களோட நாங்க எப்படி வாழணும், இவங்களோட நாங்க எப்படி டயலாக் கேட்கணும், இவங்களோட நாங்க எப்படி பேசணும், இவங்களுக்குரிய சட்டம் என்ன. அடுத்தது கடைசியாக நாங்க ஒன்று சொல்லலாம், எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டி சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு, நாங்க வாழக்கூடிய கம்யூனிட்டிக்கு நாங்க செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று சொல்லக்கூடிய தலையங்கங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய உரைகளை நாங்கள் அமைச்சுக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லவைகளை கேட்டு அறிந்து செறிந்து செயல்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் عدد خلقه ورضا نفسه وذنة عرشه وبداد كلماته سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد اللهم إنا نسألك رضاك والجنة اللهم إنا نسألك رضاك والجنة اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك اللهم من سخطك والنار اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا الله اركب لي ربي كرني ولي عجماني குற்றம் செய்த குற்றவாளிகள் யா அல்லாஹ், இது ஒரு பக்கம் கையேந்திருக்கிறோம், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறாதே அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறாதே அல்லாஹ், பாவம் செய்துவிட்டு கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவத்தை கொண்டு உன்னுடைய பூமியை நாசப்படுத்தி விட்டு யா அல்லாஹ், பாவத்தை கொண்டு உன்னுடைய காத்தை நாசப்படுத்தி விட்டு யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவத்தை கொண்டு யா அல்லாஹ் உலகத்தையே நாசமாக்கி விட்டு யா அல்லாஹ், இதோ ஒரு பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறாதே அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறாதே அல்லாஹ், எல்லா குற்றவாளிகள் யா அல்லாஹ், தவறை ஏற்றுக்கொண்டவர்கள் யா அல்லாஹ், தவறு செய்துவிட்டு தவறை ஏற்றுக்கொண்ட நிலையில கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், நாங்கள் யாரும் சொல்லல, நாங்கள் குற்றம் செய்ய இல்லைண்டு யா அல்லாஹ், நாங்கள் யாரும் செய்தல தவறு செய்ய இல்லைண்டு யா அல்லாஹ், தவறுகளை செய்துவிட்டு கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறாதே அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய மதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு விருப்பமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கல்வை நோவித்து விட்டோம் யா அல்லாஹ், உள்ளம் நோக நடந்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு ரத்தத்தை பாலாக்கி தந்தவர்கள், எல்லாம் வேர்வையை சோறாக்கி தந்தவர்கள், பெற்றோர்கள் எங்களுக்கு சொன்னது செஞ்சதைகளை எங்களால் ஞாபகப்படுத்தக்கூட முடியாது. அல்லாஹ் எங்களை நல்ல மக்களா மாற்றினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு மேலான கூலி கொடுப்பாயாக, அவர்களுக்கு மேலான கூலி கொடுப்பாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களின் நோய்களை குணமாக்கிப்பார். அதாவது பெற்றோர்கள் யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாங்க. அல்லா யார் யாருடைய பெற்றோர்கள் கபலாளிகளாக மாறிவிட்டார்களோ, கபலை சொந்த வீடாக்கிக் கொண்டார்களோ, இனி திரும்பி வரமாட்டார்கள் யாழ்லா, அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, கபல்களை ஜன்னத்தில் சிறந்தோசாக்கி வைப்பாயா. யாழ்லா பதிலுடைய ராவி யாழ்லா எங்களுடைய பெற்றோருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, பாவங்களை மன்னிப்பாயா. அதனுடைய குழந்தைகளை கமூசி வகையாள்லா, எங்களுடைய குழந்தைகளை கமூசி வகையாள்லா, எங்களுடைய குழந்தைகளை கமூசி வகையாள், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லா, எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்குளிச்சாக்கி வைப்பாகையாள்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாமுடைய கண்ணை குளிர வைத்தது போன்று, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாமுடைய கண்ணை குளிர வைத்தது போன்று, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாமுடைய கண்ணை குளிர வைத்தது போன்று, அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக, எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக, எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. எங்களை சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், மௌத்துக்கு பிறகும் கேவலமாக இருக்கும் யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை தீனுடைய மக்களாக கேட்பாக அல்லாஹ், தீனுடைய மக்களாக கேட்பாக அல்லாஹ், தீனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக கேட்பாக அல்லாஹ், எங்களுடைய ஜனாதாவுக்கு முன்னால் வந்து நாலு தக்பீர் கட்டக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளாக கேட்பாக அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கபூல் செய்வாயாக, பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக. எந்தெந்த குடும்பங்களில், எந்தெந்த ஊர்களில், எந்தெந்த ஊர்களில் யாழ்லா எத்தனை குழந்தைகள் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யாழ்லா, அத்தனை பேருக்கு சுகமான வாழ்வை நசீபாக்கிடுவாக அல்லாஹ், சுகமான வாழ்வை நசீபாக்கிடுவாக அல்லாஹ், அறிவு செல்வத்தை நசீபாக்கிடுவாக அல்லாஹ், ஞாபக சக்தி நசீபாக்கிடுவாக அல்லாஹ், குர்ஆனுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். இந்த சபையில யார் யாரெல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்களோ அனைவரையும் கபூல் செய்வாக அல்லாஹ், அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாக அல்லாஹ், யாழ்லா அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக அல்லாஹ், கஷ்டத்தில் வாழக்கூடியவங்க யாழ்லா, கடனாளிகள் யாழ்லா, நோயாளிகள் யாழ்லா, வீடு இல்லாதவர்கள் யாழ்லா, தகுதியான கணவன் மனைவி இல்லாம வயது வந்தும் தகுதியான கணவன் மனைவி இல்லாதவங்க யாழ்லா, ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக, ஹாஜத்துகளையும் கபூல் செய்வாயாக, தீனுக்காகளை பொருந்திக் கொள்வாயாக, தீனுக்காகளை பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா, இந்த பள்ளியை பொருந்திக் கொள்வாய் யாழ்லா. எங்களால யோசிக்க கூட முடியாது இப்படி ஒன்று நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கலே யாழ்லா. முதல் பார்வைப்பட்டதுமே ஞாபகம் சம்பாதிக்கக்கூடியவங்க அல்லாஹ், நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க அல்லாஹ், எங்களை கைகள் சாக்கியாக இருக்கிறது அல்லாஹ். அப்படி இருந்து கொண்டு இந்த பள்ளியை வாங்கக்கூடிய, இந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய உன்னை யோசிக்கக்கூடிய சந்த சக்தியை தந்தாய அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் யா அல்லாஹ், நாங்கள் கனடாவுக்கு வரக்குள் இப்படி பள்ளி வாங்குவோம் நினைச்சிருக்கல, இந்த வேலைக்கு பாவிச்சுட்டாயா, இந்த வேலைக்கு எங்களை பாவிச்சுட்டாயா, பொருந்து இந்த வெறுமனை ஒரு பள்ளியாக மட்டுமாக்கிறாதே அல்லா, யாழ்லா இதை தொடக்கூடிய இடமாக மட்டுமாக்கிறாதே அல்லா, இது தீனுடைய ஸ்தாபனமாக, தீனுடைய மர்க்கஸ் ஆக்கிடுவாக அல்லா, மதரசா ஆக்கிடுவாக அல்லா, தனி காக்களுடைய ஹாங்காக்கள் ஆக்கிடுவாக அல்லா, இங்க தஸ்கியாவும் யாழ்லா, விக்ரும் யாழ்லா, இல்மும் யாழ்லா, யாழ்லா யாழ்லா, உன்னை பத்தி பேசக்கூடிய சபையும் யாழ்லா, சமூகம் குடும்பம் சேர்ந்து யாழ்லா, இங்க உண்டாக இருக்கக்கூடிய கட்டமாக இந்த பள்ளியை கமூசிவாக யாழ்லா, இந்த பள்ளியை பொருந்திக் கொள்வாக யாழ்லா, இந்த பள்ளிக்கு யாரெல்லாம் உதவி செய்வங்களை பொருந்திக் கொள்வாக யாழ்லா, பள்ளியினுடைய தேவைகளை கமூசிவாக யாழ்லா, பூர்த்தி செஞ்சிருவாக யாழ்லா, உண்ட கதானா மிச்சம் பெருசி யாழ்லா, உண்ட கதானா மிச்சம் பெருசி யாழ்லா, நாங்க யாரையும் நம்பல்ல உன்ன நட்டு நம்பி இருக்கிறோம் யாழ்லா, நாங்க யாரையும் நம்பியல்லா நம்பி இருக்கிறோம் யாழ்லா, எங்களை கைவிட்டுடாதே யாழ்லா, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த சபையில் உள்ள அத்தனை பேரை பொருந்திக் கொள்வாயாக, பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், இங்குள்ள பெண்களை கபூல் செய்வாக அல்லாஹ், அவளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவளுக்கு மேலான பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, மேலான குடும்ப வாழ்க்கை நசீபாக்கிடுவாக அல்லாஹ், எந்தெந்த குடும்பங்களில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிறதோ அவைகளை விட்டு நீக்கிடுவாய் அல்லாஹ். எங்களது வாக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கம்பல் மின்னா இன்ன காந்த சமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்ன காந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.